இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே, என் ராஜா பண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி அவரே. பாடும் பாடல் இயேசுவுக்காக பாடுவே நான் இந்த நாளுமே, என் ராஜா பண்ண ரோஜா பள்ளத்தாக்கின் லிலி அவரே.
பாடு
இருப்பே நான் இந்த நாளுமே என் ராஜா பண்ணரோஜா பள்ளத்தாக்கின் லீலி அவரே.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இதனாலும் கூட நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் தந்த நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட நாங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தை கர்த்தாவே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க கிருபை செய்ய இந்த செய்தியை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமே. வெளிப்படுதலின் வெற்றியாளர்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலும் கூட நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கின்றோம். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே அநேக வெற்றியாளர்களை குறித்து நாம் பார்க்கலாம். அநேக சபைகளை குறித்து அங்கே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலும் கூட அந்த வெளிப்படுத்தலே சொல்லப்பட்ட வெற்றியாளர்களை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக 2 தீமோத்தேயு 2:22 நாம் வாசிக்கலாம். அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இங்கே வேத வசனம் இவனமாக சொல்கின்றது, நாம் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் என்று. அப்படி என்றால் நாம் சுத்த இருதயத்தோடு தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், விசுவாசத்தை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 144,000 பேரை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் அவர்கள் வெற்றியாளர்களாக இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இந்த உலகம் பாவத்தில் வீழ்ந்த பொழுது இந்த உலகத்தை மீட்க யாருமே இல்லை. பரலோகத்திலே மிக கடினமான ஒரு நிலை இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வெளிப்படுதல் 5:5 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அள வேண்டாம், இதோ யூத கோத்திர சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒருவர் ஒருவரை பார்த்து நீங்கள் அள வேண்டாம், இங்கே நீங்கள் அல வேண்டாம், யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்க அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார், ஏழு முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நம்மால் மேற்கொள்ள முடியாத அநேக பிரச்சனைகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம், நீ அல வேண்டாம். அப்படி என்றால் அநேக கஷ்டத்தின் மத்தியிலே நாம் விழும் பொழுது நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் தான் அநேக நேரங்களில் வரக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையால் தான் இங்கே வேதம் சொல்கின்றது, நீ அல வேண்டாம் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். வெளிப்படுதல் இரண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களையும் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பெண் குத்து விளக்குகளை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது. இங்கே வேதம் சொல்கின்றது, ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகின்றவர் சொல்கிறதாவது. அப்படி என்றால் இங்கே ஏழு திருச்சபைகளை குறித்து வேதாகமம் சொல்லியிருக்கக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த ஏழு திருச்சபைகளிலே முதல் திருச்சபையை பார்க்கும் பொழுது எபேசு திருச்சபையை குறித்து இங்கே வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த திருச்சபையை குறித்து அநேக காரியங்களை நாம் படித்தாலும் இந்த திருச்சபையை வரலாற்றின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மிகவும் உண்மையுள்ள திருச்சபையாக அது இருந்ததாக சொல்லப்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மிகவும் நல்ல திருச்சபையாகவும், தேவனால் நேசிக்கப்பட்ட திருச்சபையாகவும், தேவனை அதிகமாய் நேசித்த திருச்சபையாகவும் இது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இங்கு நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சேர்த்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த எபேசு திருச்சபையின் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அநேக காரியங்களில் அநேக நேரங்களில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், பொல்லாதவர்களை சகித்து கொண்டார்கள், அப்போஸ்தலர்கள் இல்லை என்று தெரிந்து அவர்களை சேர்த்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளையப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. இங்கே வேதம் சொல்கின்றது, நீ ஆதியிலே கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. அப்படி என்றால் இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்ட பொழுது அநேக நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அநேக காரியங்களை மிக உற்சாகத்தோடு கூட நீ செய்தாய். ஆனால் நாளடைவிலே நாட்கள் செல்ல 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 நீ முன்பு என்மேல் வைத்த அன்பு குறைந்து போய்விட்டது, முன்பு என்மேல் நீ காமித்த அந்த ஒரு அன்பு பக்தி இல்லாமல் போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு நபரை நாம் அதிகமாக நேசிப்போம், அதிகமாக பேசிப்போம், அவர்களோடு கூட நாம் இருப்போம், ஆனால் நாட்கள் ஆக ஆக வருடங்கள் ஆக ஆக அவர்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியமானது குறைந்து கொண்டே போகக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே தேவன் அதைத்தான் சொல்கின்றார், நீ முன்பிருந்த என்னுடைய அன்பை நீ விட்டுவிட்டாய், முன்பு என்மேல் வைத்த அன்பை நீ விட்டுவிட்டாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்கின்றார். ஒன்று குறைந்தர் 13 பார்க்கும் பொழுது அன்பை குறித்த அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். யோவான் 14:15 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த நாட்களிலே நாம் தேவனோடு அன்புள்ளவர்களாக இருக்கின்றோமா, உண்மையிலே அவருக்கு பிடித்தமான காரியங்களை நாம் செய்கின்றோமா என்பதை நாம் சற்று கேட்க வேண்டிய ஒரு நேரத்திலே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகையால் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நாம் ஜெயம் கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவ்வாறு ஜெயம் கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நம்மால் பார்க்க முடியும். வெளிப்படுதல் 2:7 வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இங்கே பார்க்கும் பொழுது நாம் ஒருவேளை ஜெயம் கொள்வோம் என்றால், தேவன் மேல் அன்பு வைத்து இந்த உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பை மறந்து நாம் வருவோம் என்றால், இங்கே வேதம் சொல்கின்றது, அவர் சொல்கின்றார், நீ ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பாய். அப்படி என்றால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்கள் அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களால் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியவில்லை, பாவத்தினால் வீழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் தேவனை நேசிக்கும் பொழுது, அவரோடு கூட அன்போடு இருக்கும் பொழுது, அந்த பரலோகத்திலே மீண்டுமாக அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு தருவார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் யாருக்கு அது கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, ஜெயம் கொள்கிறவனுக்கு. ஜெயம் கொள்கிறவனுக்கு. ஒருவேளை நீங்கள் எபேசு திருச்சபையைப் போல இருக்கலாம், முன்பிருந்த அன்பை மறந்திருக்கலாம், முன்பு தேவன் மேல் வைத்த பற்றை மறந்திருக்கலாம். ஆனால் மீண்டும் அவர் மேல் அன்பு வைத்தவுடைய காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, மீண்டுமாக நாம் 8 வாசிக்கும் பொழுது, சிமர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், முந்தினவரும் பிந்தினவரும் மருத்துவருந்து பிழைத்தவருமானவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்ய உள்ளவனாய் இருந்தும் உனக்கிருந்த தரித்திரத்தையும் தங்கள் யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தனுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீங்கள் மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 2 திருச்சபை சிமர்னா திருச்சபை, இந்த சிமர்னா திருச்சபைக்கு அநேக நற்கிரியைகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மிகவும் உபத்திரப்படக்கூடிய திருச்சபையாக இருந்தது, தேவனுக்கு உண்மையுள்ள திருச்சபையாக இருந்தது, அநேக நேரங்களில் கஷ்டத்தின் வழியாக கடந்து சென்ற திருச்சபையாக இருந்தது. ஆகையால் இங்கே வேதம் சொல்கின்றது, நீ முடிவு பரியந்தமும் அல்லாது மரண பரியந்தமும் நீ உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு புசிக்க கொடுப்பேன் என்று முதல் இதிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது இங்கே பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். முதலில் நாம் படித்தோம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க தேவன் தருகின்றார். இரண்டாவதாக அவர் நமக்கு தரக்கூடியதை நாம் பார்க்கும் பொழுது, ஜீவ கிரீடத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில கூட சிம்மர்னா திருச்சபையை போல அநேக விதமான கஷ்டத்தின் வழியாக கடந்து செல்லலாம், அநேக விதமான பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கலாம். ஆனால் நாம் முடிவு பரியந்தம் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். தேவன் படைத்த சிருஷ்டிப்பிலே மிகவும் கிரீடமான ஒரு சிருஷ்டிப்பு என்றால் மனிதன் என்று வேதாகமத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. மனிதனை தேவன் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி மகிமையான ஒரு சிருஷ்டியாய் படைத்தார். ஆனால் அவன் எப்பொழுது அந்த மகிமையின் கிரீடத்தை இழந்து போய்விட்டான், பாவம் செய்த நிமித்தமாய் தேவனுடைய மகிமை இழந்து போய்விட்டான். ஆனால் மீண்டுமாக இந்த உலகத்தை மேற்கொள்ளும் பொழுது, ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அந்த ஜீவ கிரீடத்தை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கும் பொழுது 11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்கிறவனுக்கு 2 மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்படி என்றால் பாவத்தினாலே இந்த உலகத்தில் மரணம் வந்தது. ஆனால் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, அந்த 2 மரணத்தை நமக்கு பலன் இல்லை, அந்த 2 மரணம் நம்மை ஒன்றும் செய்யாது என்று இங்கே வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த உலகத்தின் பிரகாரமாக அந்த முதல் மரணத்தை நாம் சந்தித்தாலும், அவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த 2 மரணத்திற்கான அதிகாரம் நம்மேல் இல்லாதபடி கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. 3 ஒரு திருச்சபையை குறித்து நாம் பார்க்கலாம், பெர்கமோ திருச்சபை என்று பார்க்கலாம். 5-17 வரை நாம் வாசிக்கும் பொழுது இந்த திருச்சபையை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கலாம். பெர்கமோ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குல பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தனுடைய சிங்கசனமா இருக்கிற இடத்தில் நீ குடிக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியும் கொண்டிருக்கிற இடத்தில் உங்களுக்குள்ளவைகள் எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அதிதிவா என்பவள் கொல்லப்பட்ட நாட்களில் என்னை பின்பற்றிய விசுவாசத்தையும் நீ மறுதலையாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் சத்தியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு திருச்சபையாக இருந்ததை இந்த காரியத்தில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அப்படி இருந்தும் நாம் 14 நாம் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய மதியில இருந்த ஒரு காரியம் சிலை வணக்கம், அநேக தேவர்களை வணங்கக்கூடிய காரியம் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆகையால் அங்கே கர்த்தர் சொல்கின்றார், உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, அதை நீ மாற்றிக்கொள்ளு மாற்றிக்கொள்ளு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இவர்களிடத்துல இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது, விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளை அவர்கள் சாப்பிடக்கூடியவராக இருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மேற்கொண்டு வருகிறவர்களுக்கு கர்த்தர் தரக்கூடிய வெற்றியாளர்களுக்கு கர்த்தர் தரக்கூடிய வெகுமதி என்னவென்று பார்க்கும் பொழுது மறைவான மன்னாவை நான் உனக்கு தருவேன் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் தேவன் மறைவான மன்னாவை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தொடர்ந்து வேதாகமத்தை படிக்கும் பொழுது புதிய நாமத்தையும் அவர்களுக்கு நான் தருவேன் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறொருவனுக்கும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது என்று இங்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், பாவத்தினால் மனிதன் கீழே விழுந்தான் என்று பார்க்கின்றோம். அந்த கனியை புசித்தினால் ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் மீண்டுமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் மேற்கொள்ளும் வரும்பொழுது அங்கே கர்த்தர் நமக்கு மறைவான மன்னாவை தரக்கூடியவராக புதிய நாமத்தை நமக்கு தரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, 4வது திருச்சபைக்கு நாம் கடந்து செல்லலாம். தியத்ரா சபை இக்குறித்து நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் மத்தியிலே அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். 18 வசனம், திருத்திரா திருச்சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் அக்கினி ஜோலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளும் பின்பு செய்த கிரியைகளையும் அதிகம் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அவர்கள் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட சிலர் அங்கே இருக்கிறதை அங்கே கர்த்தர் சுற்றி காட்டக்கூடிய காரியத்தை பார்க்கின்றோம். சிலை வணக்கத்தை இங்கே நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த திருச்சபையை போல நாம் ஒருவேளை இருப்போம் என்றால் நாம் மேற்கொண்டு வர வேண்டிய ஒரு காரிய கட்டத்திலே நாம் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அதைதான் தேவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது தேவன் நமக்கு என்ன கொடுப்பார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. வாசிக்கலாம், 26 வசனம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்கிறோன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன், அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எதை தருவார் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கர்த்தர் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்று ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், இந்த உலகத்திலே அதிகாரம் இல்லாதவர்களாய் நாம் இருக்கின்றோம், மனிதர்களாய் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது யாருடைய வார்த்தையும் கேட்காமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பரலோகத்திலே ஆளுகை செய்யும் அதிகாரத்தை கொடுக்கின்றார், விடுவெள்ளி நட்சத்திரத்தை கொடுக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 5வது திருச்சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சருதை சபையின் திருச்சபைக்கு அங்கே தூதன் சொன்னதை நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3:1 வசனம், சர்த்தை சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிரவள் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இங்கே பார்க்கும் பொழுது நீ ஒரு திருச்சபையா இருக்கிறாய், ஆனால் உயிருள்ள திருச்சபையா இருக்கிறாய், ஆனால் உயிருள்ளவன் என்று சொல்லும் நீ செத்தவனைப் போல இருக்கிறாய் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்கின்றோம், ஆனால் செத்தவர்களைப் போல இருக்கின்றோம். ஆகையால் நாம் இந்த திருச்சபையாக சர்த்தை திருச்சபையாக நாம் இருப்போம் என்றால் நாம் மேற்கொள்வோம். மேற்கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக காரியங்களை தரக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடியும். 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இங்கே வேதம் சொல்கின்றது கர்த்தர் அவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பார், அந்த வெண் வஸ்திரத்தை அவர்கள் தரித்து கொள்வார்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், நாம் மேற்கொள்வோம். வெளிப்படுத்தலே சொல்லப்பட்ட ஒரு நபர்களாக நாம் மேற்கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. 6வது திருச்சபை நாம் பார்க்கும் பொழுது பிலத்துபியா திருச்சபை, இந்த திருச்சபை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் எத்தனையோ கஷ்டத்தின் வழியாய் துன்பத்தின் வழியாய் அவர்கள் கடந்து சென்றவர்கள் என்று இங்கே பார்க்க முடிகின்றது. 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 3:7, பிலத்துபியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுக்கோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ அதிலே உண்மையாய் இருந்தாய், என்னை பின்பற்றினாய், என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். ஆம், நாமும் அப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். வெளிப்படுதல் 3:12 வாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்கிறவர்களுக்கு அவர்கள் ஆலயத்திலே தூணாய் மாற்றுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் திருச்சபையிலே நமக்கு முக்கியத்துவம் கிடைக்காமல் இருக்கின்றது, முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது பரலோகத்திலே நம்மை தேவன் தூண்களாய் மாற்றுவார் என்று பார்க்கின்றோம். 7 திருச்சபைக்கு கடந்து செல்லலாம். லவுதோக்கியா திருச்சபை என்று நம்மால் பார்க்க முடியும். 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த திருச்சபை எப்படி இருந்தது என்று பார்க்கும் பொழுது அனலும் இல்லை குளிரும் இல்லாத ஒரு திருச்சபையாக காணப்பட்டது. தான் ஐஸ்வர்யவானா இல்லாத பொழுது தான் ஐஸ்வர்யவான் என்று நினைத்து அங்கே இருக்கிறதை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த திருச்சபை இந்த காலகட்டத்திலே வாழக்கூடிய திருச்சபைக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பார்க்கும் பொழுது அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மையுள்ள ஒரு திருச்சபையாக இது இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நீங்களும் நானும் லவுதோக்கியா திருச்சபையை போல இருக்கின்றோமா? வெளியே மேற்கொண்டு வர வேண்டியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நாம் மேற்கொண்டு வரும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆகையால் நாம் ஜெயம் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த பரலோகத்திலே அந்த சிம்மாசனத்திலே தேவனோடு கூட அமரக்கூடிய அந்த சிலாக்கியத்தை தருவார். ஆகையால் இந்த நாளில் கூட இந்த செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகளே, 7 திருச்சபையை குறித்து படித்தோம். 7 திருச்சபையிலே அவர்கள் மேற்கொண்டால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய 7 வெகுமதிகள் குறித்து அந்த காரியங்களை குறித்து நாம் படித்தோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது அந்த பரலோகத்திலே கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை தந்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தையை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட இருந்து கர்த்தரை பலப்படுத்தி அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.